ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் அபரோக்ஷ அனுபூதி. இப்ப இந்த அபரோக்ஷ அனுபூதியில கடந்த சில வகுப்புகளிலே 120 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். 120வது ஸ்லோகத்தில இந்த பிராணாயாமங்களை எல்லாம் கொஞ்சம் விளக்கம் பண்ணிட்டு வந்தார். அதுல வந்து இந்த பூரகம், ரேசகம், கும்பகம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நமக்கு புரிய வைத்தார். அதாவது பகவான் ஆதிசங்கரரை பொறுத்த வரைக்கும் சாதனைகள்ங்கிற முறையில நமக்கு அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரிதல் தான். நம்ம எந்த ஒரு பயிற்சி முறைகளும் இங்க சொல்லிக் கொடுப்பதில்லை. மனதின் உயர் பரிமாண புரிதல் தான் இங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் மனதின் மேம்பட்ட நிலை தான் இங்க மனிதன் வந்து அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணத்துக்கு போக முடியக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப 120 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஒரு தெளிவுக்கு ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்ம 121வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். விசயேஸ் வாத்மதாம் திருஷ்டுவா மனசஸ்திதி மஜ்ஜனம் பிரத்யாகாரா ச விக்னேயோ அப்யசனியோ முமுக்ஷுபி. இப்போ இந்த 121வது ஸ்லோகத்திலே பிரத்யாகாரம்னா என்னன்னு சொல்றார். கடந்த ஸ்லோகங்களிலே பிராணாயாமம்னா என்னன்னு சொன்னாரு. இப்போ 121ல் பிரத்யாகாரம், அதாவது அனுபவிக்கப்படும் பொருள்களிடத்திலெல்லாம் நமக்கு உண்டாகும் அனுபவம் என்பது தன்னிடத்தில் இருக்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபமான சித்தின் மூலமே தோன்றியுள்ளது என்ற புரிதலுடன் அதிலேயே மூழ்கி இருந்து விட வேண்டும். இதையே பிரத்யாகாரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது போன்று வேதாந்த சாஸ்திரத்தை நாடி மோட்சத்தை அடைய விரும்பும் முமுட்சுக்கள் இதையே முயற்சி செய்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப பிரத்யாகாரம்னா என்ன? அதாவது இப்ப நாம வந்து புறத்துல அனுபவிக்கப்படும் பொருள்கள் எல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அது எதுவாக வேணா இருக்கட்டுமே, ஜடப்பொருள்ல இருந்து உயிர் பொருட்கள் வரைக்கும் நமக்கு இந்த உலகத்துல அனுபவத்தை ஏற்படுத்துது. அந்த அனுபவம் வந்து நமக்கு ஒவ்வொரு விதமா இருக்கு. நல்ல அனுபவம் இருக்குது, கெட்ட அனுபவம் இருக்குது. அப்போ அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகுது இல்லையா? அந்த அனுபவங்கள் என்பது தன்னிடத்தில் இருக்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபமான சித்தின் மூலமே தோன்றியுள்ளது என்ற புரிதலுடன் அதிலேயே மூழ்கி இருந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பிரத்யாகாரம்னா என்னன்னா அந்த அறிவு எங்கும் எதிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது இந்த மனதின் மூலமாக அனுபவிக்கப்படும் பொருட்களை உண்டாக்குகின்றது. அதாவது அனுபவிப்பவன் தான் அனுபவிக்கப்படும் பொருட்களை உண்டாக்கி அந்த அனுபவத்தின் வாயிலாக அறியப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் நடைபெறுகின்றது என்பதாக இங்க புரிய வைக்கிறார். அதுதான் நான் கடந்த ஸ்லோகத்திலே ஒரு உதாரணம் எல்லாம் கொடுத்தேன். இப்போ அனுபவிப்பவன் யாரு? இந்த மனசு தானே. அனுபவிக்கப்படும் பொருட்கள் என்ன? லட்டு. இப்ப இந்த மனசு வந்து லட்டு ஆசைப்படுது, சாப்பிடணும் அப்படின்ட்டு லட்டு ஆசைப்படுது. அப்ப லட்டு ஆசைப்பட்ட உடனே அந்த லட்டை தயார் பண்ணுது, அல்லது கடையில போய் வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வந்து அந்த உடலில் உள்ள புலன்களின் மூலமாக அதை ரசிக்குது, ருசிக்குது. அப்ப அதுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது, ஆஹா லட்டு ஆனந்தமா இருக்குது அப்படின்னு ஒரு அனுபவத்தை அந்த உடல் மனமும் அனுபவம் ஆக்குது. அப்ப இந்த அனுபவம் எப்படி அறியப்படுகிறது நமக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சித்தின் அதிஷ்டானத்திலே, நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே, அந்த உணர்வின் அதிஷ்டானத்திலே தான் இங்கு அறியப்படுகிறது, உணரப்படுகிறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து புலன்கள் மூலமாகத்தான் அது உணரப்படுகிறதா புரிந்து கொள்கிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லும்னா மூளை நரம்புகள் தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நீங்க நாக்கில் இருக்கக்கூடிய சுவைகளை வந்து அந்த மூளை நரம்புகள் தான் உணருது, சுவை நரம்புகள் மூலமா உணருது. அப்ப மூளை தான் அந்த முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு ஹார்ட்வேரை பத்தி பேசும். இது ஆங்கில மருத்துவம், சயின்டிஸ்டுங்கெல்லாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சரி அப்படி மூளை மூலமா தான் அது உணருது அப்படின்னா செத்து போன பிணத்திற்கு நாக்கும் இருக்குது, வாயும் இருக்குது, மூளையும் இருக்குது. அது எங்கேயும் போயிட்டுல, அதே இடத்துல தான் இருக்குது, அதே உடம்புல தான் இருக்குது. அப்ப லட்டை கொண்டு போய் சத்து போன பணத்துல வைத்தோம்னா அது சுவைத்து பார்த்து ஆகா அருமையா இருக்குதுன்னு சொல்லுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மூளையும் இருக்குது, வாயும் இருக்குது, அந்த வாயில் இருக்கக்கூடிய நாக்கும் இருக்குது, உணர்வு நரம்புகளும் இருக்குது, ஆனால் உணர்வு இல்லை இல்லையா? அப்ப அந்த உணர்வு அந்த உயிர் இல்லாம போயிட்டா இங்க எதையுமே அறிய முடியாது, அனுபவமாக்க முடியாது. அப்ப இதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த உணர்வு அந்த அறிவு இருப்பதினால்தான் எல்லாம் அறியப்படுகிறது. அந்த அனுபவம் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அந்த உணர்வின் அதிஷ்டானத்திலே நடப்பதினாலே அது பிரத்யாகாரம் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த 121வது ஸ்லோகத்திலே பிரத்யாகாரம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வர்றதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை நாடி மோட்சத்தை அடைய விரும்புகின்ற முமுட்சுக்கள் இதைத்தான் முயற்சி செய்து அடைய வேண்டும் என்பதாகவும் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இது வந்து யாருக்கு சொல்றாருன்னா மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட முமுட்சுவுக்கு. ஏன்னா இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்திலே வருகின்ற சாதகர்கள் எல்லாம் நம்ம சாஸ்திரம் எப்படி அழைக்குது அப்படின்னா முமுட்சுன்னு சொல்லுது. மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவனை முமுட்சு என்று சொல்கிறது. இப்ப மோட்சம்னா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? வேதாந்த சாஸ்திரம் வாழும் போதே அடையக்கூடிய ஆனந்த நிலையைத்தான் மோட்சம்னு சொல்லுது. எங்கேயோ இறந்த பிறகு பிரம்மலோகத்துக்கு போறதோ அல்லது சொர்க்கலோகத்துக்கு போறதோ அப்படி போறதெல்லாம் மோட்சம்னு சொல்லல, வைகுண்டத்துக்கு போறதெல்லாம் மோட்சம்னு சொல்லல. அது அஜ்ஞானிகளால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள், மோட்சம்னு எங்கேயோ வெளியிருக்குது அப்படின்ட்டு. ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் மோட்சம் என்பது நம்மிடத்திலே அடைய வேண்டிய ஒரு இலக்கு, ஒரு அனுபவம், அது ஆனந்த அனுபவம் என்பதாக சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம மோட்சத்தை நாடி வருகின்ற முமுட்சுக்கள் இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் வாயிலாக அந்த பிரத்யாகாரத்தை அடைந்திட வேண்டும். பிரத்யாகாரம் என்பதுதான் இந்த சைத்தன்ய சுரூபமான சித்தின் மூலமாகத்தான் இங்கு எல்லாமே அனுபவமாக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ள வந்துவிட வேண்டும். அது 121வது ஸ்லோகம் சொல்லுது. அடுத்தது 122. யத்ர யத்ர மனோயாதி பிரம்மணஸ் தத்ர தர்சனாத் மனசோ தாரணம் சைவ தாரணா சா பராமதா. இந்த 122வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் என்ன சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எங்கே எல்லாம் நம்முடைய மனம் செல்கிறதோ அங்கே எல்லாம் அந்த அறிவையே அந்த பிரம்மத்தையே பார்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்போ மனசு வந்து எல்லா விஷயங்களுக்குள்ளயும் பூந்து அலசி விளையாடிக்கிட்டு தான் இருக்கும். அது நம்முடைய இயல்பு, அதை நம்ம நிறுத்த வேண்டியது இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே இந்த மனசை பற்றி புரிதல் இல்லாம நிறைய பேர் ஏதோ பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மனதை கட்டுப்படுத்துறேன், மனதை அடக்கிறேன், மனதை நிறுத்துறேன் அப்படின்னு ஏதோ பயிற்சி முறைகள் சொல்லி கொடுக்கப்படுது. அதுக்கு நிறைய கட்டணங்களும் வசூல் பண்றாங்க. மனதை நிறுத்துறதுக்கான பயிற்சி முறைகள் ஏதோ விபாசனா அபாசனாட்டு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் நிறைய மைண்டு பத்தி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய வகுப்பறைகள் வந்துட்டது. அது நிறைய வாதியார்கள் வந்துட்டாங்க, அதுக்கு நிறைய கலெக்ஷன் ஆகுது. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீக்கவே முடியாது. மனமற்ற நிலைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சைத்தன்யமே தான் இங்கு பிரகாசிக்குது. அந்த தூய அறிவு தான் பிரகாசிக்கக்கூடிய உடலையும் உபாதியையும் பொறுத்து மாறுபட்டு காணப்படுகிறதுனா நம்ம படிச்சோம் இல்லையா, ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வந்தவர்களுக்கெல்லாம் நல்லா புரியும். அதுக்குதான் நான் உதாரணமெல்லாம் கொடுத்தேன். ஒரு சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி கீழே பூமியில படக்கூடிய நீர்நிலைகளை பொறுத்து எப்படி மாறி மாறி பிரகாசிக்குதோ, நல்ல தண்ணீர்ல தெளிவாகவும் கலங்கிய நீரில தெளிவில்லாமலும் காணப்படுவது போல இங்கு ஒவ்வொருத்தருடைய உடலையும் மனதையும் சார்ந்து தான் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதலோட நம்ம இருக்கும்போது, இப்ப நம்முடைய மனதிலே பிரகாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், அந்த சுயம்பிரகாச அறிவு, அந்த ஆன்மா, அந்த உணர்வு எல்லாவற்றையும் அனுபவமாக்கும், அனுபவிக்கப்படும் பொருட்கள் மூலமாக அனுபவமாக்கும். ஆனால் அந்த அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருட்கள் அனைத்தும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் இருக்கிறது, அந்த பிரம்மத்தையே சார்ந்து இருக்கிறது என்ற மனநிலையிலே எல்லாவற்றையும் பார்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். எங்கேயெல்லாம் மனம் செல்கின்றதோ அங்கேயெல்லாம் அந்த அறிவையே அந்த பிரம்மத்தையே பார்ப்பாயாக. இதுதான் மனதை ஒருமுகப்படுத்தி சிந்தித்தலாகும். இதைத்தான் தாரணை என்று சொல்கிறோம். இந்த தாரணைத்தான் மிகவும் மேலான சாதனமாகும். அப்ப அட்டாங்க யோகத்திலே வரக்கூடிய தாரணா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம தான் இயமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், ஆசனம், தாரணா, அப்புறம் தியானம், சமாதி அப்படின்னு வரிசையா எத்தனை படிநிலைகள், 8 படிநிலைகளை பார்க்கிறோம். அந்த 8 படிநிலைகளை தாரணா இருக்கு இல்லையா. அந்த தாரணாங்கிறது என்ன அப்படின்னா, மனம் எங்க வேணா போகட்டும், எதை வேணா பற்றட்டும், ஆனா பற்றக்கூடிய அந்த பொருட்கள்லையும் அந்த அறிவு தான் இருக்குது. அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் அதை அனுபவிப்பவனாக மனசு இருக்குது. அப்ப இங்க அறிவு, மனம், அந்த மனதின் மூலமாக பார்க்கின்ற பொருட்கள் அல்லது அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்கள், விஷய சுகங்கள் எல்லாமே அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலே, அந்த பிரம்மத்திடத்திலே தான் இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் இவைகள் எல்லாம் அனுபவம் ஆக்கப்படுகின்றது. அந்த அனுபவம் அனுபவிப்பவனாகிய மனதிற்கு உண்டானாலும் அது அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நிகழ்கின்றது அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல எப்போ வருதோ அதுதான் இங்க மன ஒருமுகப்பாடு, அதுதான் இங்க தாரணை அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார். அப்ப நீங்க வந்து எந்த பயிற்சியை பண்ணி நீங்க தாரணா பண்ண முடியும், எந்த பயிற்சியை பண்ணி நீங்க தியானம் பண்ண முடியும், அல்லது எந்த பயிற்சியின் மூலமா இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா பிரத்யாகாரம் பண்ண முடியும். இங்க ஒரு பயிற்சியும் கிடையாது. இங்க பிரத்யாகாரம், தாரணா, தியானம் அப்படின்னு எந்த பயிற்சியும் அவர் இங்க சொல்லித்தரது கிடையாது. எல்லாமே அந்த மனம் வந்து அறிவை அனுபவமாக்கி அதனுடைய அதிஷ்டானத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொள்வதுதான் இங்க அத்தனை பயிற்சிகளுக்கும் ஆதாரமாக சொல்றார். அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கிட்டா தான் நல்ல ஒரு தெளிவும் ஒரு நல்ல புரிதலுக்குள்ளே நம்ம வர முடியும். ஆக இங்க மனம் எங்கேயெல்லாம் செல்கிறதோ அங்கேயெல்லாம் அந்த அறிவையே பார்ப்பாயாக, அந்த பிரம்மத்தையே பார்ப்பாயாக. இதுதான் மனதை ஒருமுகப்படுத்தி சிந்தித்தலாகும். இப்படிப்பட்டதுதான் தாரணை என்பதாக இந்த 122வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 123வது ஸ்லோகம். பிரம்மைவாஸ்மீதி சத் விருத்தயா நிராளம் பதயா ஸ்திதிகி தியான சப்தேன விக்யாதா பரமானந்த தாயினி. இந்த 123வது ஸ்லோகத்திலே எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் அந்த பிரம்மமாகவே, பிரம்மமாக மட்டும்தான் இருக்கின்றேன் என்கின்ற உண்மையான எண்ணத்துடன் இருத்தலே தியானம் என்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி தாரணை சொன்னாரு, இப்ப தியானத்துக்கு வந்துட்டாரு. அப்ப தியானம்ங்கிறது எப்படின்னா, சாட்சாத் அந்த பிரம்மமாகத்தான், பிரம்மமாக மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரே எண்ணம், அந்த உண்மையான எண்ணத்துடன் இருப்பதுதான் இங்கு தியானம் அப்படின்னு சுட்டி காட்டுறார். இந்த 123வது ஸ்லோகத்துல தியானம்னா என்னன்ட்டு தெளிவுபடுத்துறார். அப்ப நாம தியானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறது அல்லது உக்காந்துக்கிட்டு எதையாவது ஒண்ணு சிந்திக்கிறது, அதுதான் தியானம். எதையாவது ஒண்ணு தியானிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒண்ணு இன்னொன்று தியானிக்கிறதுனாலே மனசு வந்து இன்னொன்னு பற்றுறது இல்லையா, அப்படி பற்றும் போது அங்க இருமைகள் இருக்கும். அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அப்படியெல்லாம் இன்னொரு விஷயத்தை பற்றவே கூடாது, தன்னுடைய சுரூபத்துல நிக்கணும், அதுதான் தியானம். தியானம்ங்கிறது என்னன்னா, தன்னுடைய சுயம்பிரகாச அறிவிலே தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் நான் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், அந்த தூய அறிவாய் பிரம்மமாய் இருக்கிறேன் என்ற அந்த ஒரே எண்ணம், அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்னுடைய தன்னுணர்வு, அந்த நிலையில் நான் நிற்கின்ற அந்த நிலை தான் இங்கு தியானம் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. இந்த தியானத்திற்கு எந்த ஆலம்பனமும் கிடையாது, எந்த ஆலம்பனத்தின் துணையும் இந்த தியானத்திற்கு அவசியமும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப இந்த தியானம் பண்றாங்கிறதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பிடிக்கணுமா, எதையாவது பிடித்து கொண்டுதான் செய்யணுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதையும் பிடிக்க கூடாது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு நிலையிலே, தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் தன்னுடைய சுயம்பிரகாச அறிவிலே நான் நிலைத்து நிற்கின்றதுதான் இங்கு தியானம். அப்ப இந்த நிலையில் இருக்கின்ற போது ஆனந்தமானது அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். அந்த நிலையில் நம்ம நிற்கும் போதுதான், தன்னுணர்வில் தன்மயத்தில் நான் நிற்கின்ற பொழுதுதான் அங்கு ஆனந்தம் அனுபவமாக்கப்படுகிறது. இந்த எண்ணத்தை தவிர மற்ற அனைத்து எண்ணங்களும் தோன்றி மறையக்கூடியவைகள், பொய்யானவைகள், அவைகள் அசத்து என்று இந்த இடத்திலே நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். அப்ப இங்க நம்ம என்ன இந்த இடத்துல ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளணும்னா, இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற நான் தன்னுணர்வு எண்ணத்துல நான் இப்ப இருக்கிறேன், அப்ப அப்படி இருக்கிறேங்கிறதுக்காக நான் அப்படியே நிஷ்டையில உட்காந்துறதா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லல. நல்லா இங்க புரிஞ்சுக்கணும், உள்வாங்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா உள்ள வாங்கிக்கணும். இப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு உணர்வு நம்ம இடத்துல இருக்குது, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு என் இடத்துல இருக்குது. அது எப்படி இருக்குது? நிகழ்கால நிலையில இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா அந்த நிகழ்கால நிலையிலே நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு நிலையில இப்ப நான் இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இந்த வகுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த தன்னுணர்வு நிலையில இருந்து கொண்டு நான் இந்த வகுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன்னா, இப்ப இதற்கு அதிஷ்டானம் அந்த அறிவு தான். அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இந்த உடலும் மனமும் இந்த கருவிகளை கையாண்டு கொண்டு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த காரியத்தின் காரணம் எதுவா இருக்கு? அந்த அறிவு தான் இருக்கு. அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லா காரியமும் நடக்குது. அப்ப இங்க அறிவுக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டா, இப்ப இங்க செயல் செய்பவனும் செயல்களும் அந்த செயலால் செய்யப்பட்டவைகளும் எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் இருக்குது. அப்ப எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இருக்கிறதுனால இங்க எதையுமே பிரிக்க முடியாதுங்கிறத நான் கடந்த பாடத்திலே சுட்டி காட்டினேன். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள்கள் என்ற திரிபுட்டி, மூன்று விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கு செயல் செய்பவன், செயல், செய்யப்பட்ட செயல் விளைவுகள், அப்ப இந்த மூன்றும் ஒன்றாகிவிடும். அப்ப இந்த மூன்றும் ஒன்றாகிவிட்ட நிலையிலே ஒரு ஞானி இங்கு தன் செயலாக எதையும் பார்க்கறதில்லை. அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இங்கு இந்த உலகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அது நிகழ்கால நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு கர்த்தா போக்தா நான் இல்லை. இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது அறிவின் அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கிறதுனால இதனுடைய சாதக பாதங்களும் நான் பொறுப்பில்லை. அது எப்படி கொண்டு போவதோ அப்படியே பயணிக்க வேண்டிய அந்த நிலையில் இருந்து கொண்டு அந்த தன்னுணர்வு நிலையிலே நிகழ்கால நிலையிலே ஞானி வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயத்துல எல்லாவற்றிலும் தன்னையே காண்கிறான். தன்னையே காண்கிறான்னா எப்படி? அந்த அறிவை மட்டும் காண்கிறான். ஏன்னா இவன் வந்து இப்ப தனித்துவத்தை இழந்து விட்டான் இல்லையா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஞானியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டான். அப்ப இங்க என்ன நடக்குது? ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வாக மாறிவிட்டான். அப்ப இங்க செயல் நடப்பதும் செயல் விளைவுகளும் அந்த செயலுக்கு கர்த்தா யாருன்னா எல்லாமே அந்த அறிவு தான். அறிவு மூலமா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இது வந்து சாட்சியில பார்க்கும்போது இங்க எதுவுமே நடக்கல, எந்த சம்பவமும் நடக்கல. ஆனா இங்க செயல் நடப்பதாகவும் நடந்து கொண்டிருப்பதாகவும் இங்க அத்தனையும் அனுபவமாக்கி கொண்டிருக்கிறது எல்லாம் இந்த உடலும் மனசு தான். ஆனா அந்த உணர்வுல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது இங்க வந்து எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு மித்தியா என்ற புரிதலோடு இந்த உலகத்தை வெற்று பார்வையாக பார்த்து கொண்டு நிகழ்கால எண்ணத்திலே நிலையாக தன்னுடைய தன்னுணர்விலே நின்று கொண்டிருக்கின்ற ஞானிக்கு இங்கு வேறு எந்த பிரமாணத்தாலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த நிலையை தான் தியானம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய தியானத்துல வேற ஒரு வெளி ஆலம்பனம் எதுவுமே அவனுக்கு தேவையில்லை, அந்த ஆலம்பனத்தின் துணை அவனுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற இந்த தியானத்தை பற்றி இங்க சுட்டி காட்டுது. அப்ப இங்க தியானம்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்னுணர்வு நிலையிலே தன்னுடைய தனித்துவத்திலே தான் மட்டுமே நிகழ்காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைய எல்லாவற்றிலும் காண்பது, செய்கின்ற செயல்லையும் நானே தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதலோட பாக்குறது. இதுதான் உதாரணமா நம்ம திரிபுட்டியில பேசுறது. எப்படின்னா, அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அந்த அனுபவம், அல்லது அறிபவன், அறியப்படும் பொருட்கள், அந்த அறிவு. அப்ப இங்க எல்லாம் அந்த ஒரே அதிஷ்டானம் தான். அப்ப அறிவின் அதிஷ்டானத்திலே இங்க இத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் அந்த அறிவின் நிகழ்விலே இருப்பதினாலே, அது நிகழ்கால நிகழ்வாக இருப்பதினாலே, அந்த எண்ணம், அந்த நிகழ்கால எண்ணம் ஒன்று மட்டும்தான் சாஸ்வதம். அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. அந்தந்த வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்தந்த வினாடியில விசய சுகங்களில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த விசய சுகங்களில ஈடுபட்டு கொண்டிருக்கிற உடலும் மனமும் வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு ஞானி காரியத்தை செய்து கொண்டிருப்பது போல தெரிகின்றது. ஆனால் உண்மையில் ஞானி எதையும் செய்வதில்லை. காரணம், அவனது தூய அறிவாக, ஆன்மாவாக மாறிவிட்டான். அவன் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், இருக்கின்றான். ஆனால் மற்றவர்களுக்கு அவன் செயல் செய்வதாக தெரிகின்றது. காரணம் என்ன? அவர்கள் மனதில் இருந்து கொண்டு பார்ப்பதினால அவர் செயல் செய்து கொண்டிருப்பதாக பார்க்கிறார்கள். அப்ப இங்கதான் செயலில் செயலற்ற தன்மை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இங்கதான் புரிந்து கொள்ளணும். அது எப்படிங்க செயலில் செயலற்ற தன்மை அப்படின்னா, ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் எல்லா செயல்களும் செய்து கொண்டிருப்பான். ஆனா அந்த செயலில் செயலற்ற தன்மை ஞானியிடத்தில் மட்டும் உண்டு. ஏன்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலத்தில் இருப்பான். அந்த நிகழ்கால நிகழ்வு அவனுடைய அதிஷ்டானத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவன் மட்டுமே இருக்கின்றான். ஆகவே அறிவாகிய அவன் அறிபவனையும் அறியப்படும் பொருட்களையும் உண்டாக்குகின்றான். அந்த அதிஷ்டானத்திலே உண்டாக்குகின்றான். ஆனால் அப்படி உண்டாக்குகின்ற அந்த ஆற்றல் அவனுடைய அதிஷ்டானத்திலே வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றதே தவிர அது சாஸ்வதமானது சத்தியமானது என்று அதை சொல்ல முடியாது என்பதனாலே அதை மித்யா என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது. ஆனால் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை அந்த ஞானியை சத்தியம் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஞானி வந்துட்டான் அப்படின்னா அவன் தான் இருக்கிறான். அவன் மட்டும் சத்தியம், அவனுக்கு வேறாக எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, பிரம்மம் அப்படின்னு இன்னொன்னு எங்கேயோ இருக்குதுங்கிற கற்பனைக்கு மீண்டும் மீண்டும் போயிடக்கூடாது. இப்ப நிறைய பேர் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வராங்க இல்லையா, வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பாடத்திட்டத்தை படிச்சிருவாங்க. படிச்சுட்டு ஒரு பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்தினால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு திருப்பியும் டுவாலிட்டிலேயே இருப்பாங்க. மீண்டும் டுவாலிட்டிக்குள்ளேயே வந்துருவாங்க, இருமைகள்லயே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவருக்கு வேறாக எங்கேயோ பிரம்மம் இருக்கிற மாதிரியும் இவர் சாதாரணமா இருக்கிற மாதிரியும் அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல இவர் இயங்கிட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாடத்திட்டம் இப்படி புரிஞ்சுக்கிட்டு வாங்க, அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அந்த பிரம்மம் தன்னை இயக்கி கொண்டிருக்கிறது, அதனுடைய அதிஷ்டானத்துல நான் இயங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி புரிதலுக்கு போகக்கூடாது, அதுதான் இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயத்தை ஆழமாக சுட்டி காட்டுது நமக்கு. அதுதான் விதித்தியாசனம், அதுதான் தியானம், அதுதான் பிரத்யாகாரம், எல்லாத்தையும் தூக்கி ஒரே விஷயத்துல போட்டுடுது. அதுவும் ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, அட்டாங்க யோகத்தினுடைய 8 படிநிலைகளை எடுத்துக்கிட்டு கூடுதலாக 7 படிநிலைகளை போட்டார். மொத்தம் 15 ஐட்டங்களை சொல்றாரு. 15 விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்குறாரு சாதனங்களா. அந்த 15 விதமான சாதனங்களையும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே பொருளை தான் குறிக்கும், பிரம்மத்தை மட்டுமே குறிக்கும். அப்ப அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த நிலைப்பாட்டுல நான் அந்த தூய அறிவாய் பிரம்மமா இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த உடலும் மனமும் இல்லைங்கிறத முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க இந்த பாடத்திட்டத்துடைய முடிந்த முடிவு. அது புரியாம இந்த உடல் மேல அபிமானம் வைத்துக் கொண்டு இந்த உடலை நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், இந்த உடல் மூலமா நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா மைண்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க செயல் செய்வது மைண்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப நீங்க மைண்டுக்குள்ள வந்து செயலை செய்து கொண்டிருக்கிறீங்க, மைண்டுக்குள்ள இருந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டுயாலிட்டிக்குள்ள இருந்துகிட்டே நீங்க இந்த பாடத்தை படிக்கிறதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் அல்லது எத்தனை பிறவிகள் ஆனாலும் இது வந்து உள்ள போகாது, புரியாது. அப்ப அதனால இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த உடல் மனம் கடந்து அந்த உணர்வை நம்ம பிடிச்சுக்கணும். அதுக்குத்தான் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தனித்துவத்தை இழக்க வேண்டும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இப்ப மற்றவர்கள் எப்படி சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியாது, பட் என்னுடைய பாடத்திட்டங்களை பொறுத்தவரைக்கு நான் உங்களுக்கு வலியுறுத்துற விஷயம் என்னன்னா, தன்னுடைய தனித்துவத்தை முதல்ல இழந்துடுங்க. நான் அப்படிங்கிற தன்னுடைய தனித்துவம், அது எப்படி தன்னுடைய தனித்துவம்னா என்ன, நான் இன்னார் இன்ன ஜாதி இன்ன மொழி இன்ன கலாச்சாரம் இன்ன படிப்பு இன்ன பட்டம் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் தனித்துவமான உங்க பெயர் முதல் கொண்டு உங்களிடத்துல ஆழமாக ஒட்டி கொண்டிருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு விட்டுறணும். அது வந்து இங்க இந்த உடலோ இந்த மனமோ நான் அல்ல அப்படிங்கிற அந்த உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனு, தனித்துவமான அந்த அடையாளத்தை டோட்டலா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ப என்னவா மாறுவீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஹோல் யூனிவர்சலாக மாறுவீங்க. அதுதான் டெக்னிக். இங்க ஹோல் யூனிவர்சலாக மாறுறது எப்படின்னா, தன்னுடைய தனித்துவத்தை நீங்க இழந்த மறுவினாடி இந்த தனித்துவமான மனம் இருக்கு இல்லையா, விஎஸ்டி மனம், நான் நான் தன்னுடைய ஈகோவில் அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பாடி மைண்டு கான்செப்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஈகோ மைண்டு, அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்த உடனே அந்த யூனிவர்சல் மைண்டா மாறும், காஸ்மிக் மைண்டா சேஞ்ச் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, இங்க எல்லாமே நானா தான் இருக்கிறேங்கிற புரிதல் வரும் அந்த மைண்டுக்கு. அதுதான் இங்க ஹையர் பிளாட்ஃபார்ம்னு சொல்றோம். அதாவது அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாணம்ன்றது என்னன்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழக்கும் போது மட்டும்தான் ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வர முடியும். ஈஸ்வரத்தன்மைங்கிறது என்னன்னா இந்த ஹோல் யூனிவர்சல், இந்த காஸ்மிக்காவே நான் இருக்கிறேன்னு தெரியும். அப்போ என்ன நமக்கு புரியும்னா, இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலா இருக்காது, மற்றவர்கள் மேல அட்டாச்மெண்ட் இருக்காது. அந்த நிலையிலிருந்து நீங்க விலகும் போது என்ன ஆகும்னா, தனித்துவமான என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் நான் அபிமானிக்க மாட்டேன், முதல் விஷயம். ரெண்டாவது, நானுங்கிற அந்த அகங்காரத்தை இழந்து விடுகிறேன். மூணாவது, என்னுடையவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த மமகாரத்தையும் இழந்து விடுவேன். ஏன்னா இப்ப நானுன்னு ஒருத்தர் இருந்தாதான் என்னை சார்ந்த மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்குது. அப்ப இங்க எல்லாவற்றையும் நான் இழக்கிறேன் அப்படிங்கும் போது நீங்க என்ன புரிந்து கொள்ளணும், ஐயோ அப்ப அவங்களெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறதா, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் எல்லோரும் என்னிடத்திலேயே இருக்கிறார்கள், நானே எல்லாருமாக இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப நானே எல்லாருமா இருக்கிறேன்னா நீங்க யாருக்கு விருப்பு காட்ட முடியும், யார் இடத்துல வெறுப்பு காட்ட முடியும்? இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இப்ப இந்த அபரோக்ஷ அனுபூதியினுடைய அனுபவம்ங்கிறது உங்களுக்கு உண்டாகுவதற்காக இந்த பாடத்திட்டம். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பாடத்திட்டங்கள் எப்படி வேணா படிச்சிருக்கலாம், பட் இங்க பகவான் ஆதிசங்கரர் வந்து அபரோக்ஷ அனுபூதி அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கே என்ன அர்த்தம்னா, ஏற்றி வைத்து கொண்ட அறிவாக இல்லாமல் அனுபவ அறிவாக அது மாற வேண்டும். நான் அனுபவத்திற்கு வர வேண்டும். எப்படிப்பட்ட அனுபவம், என்னை நான் உணர்ந்து தன்மயமாக வேண்டும். ஏன்னா இங்க இருப்பது நான் மட்டும்தான், அகம் பிரம்மாஸ்மி. இதை உபதேசம் பண்றதுக்கு தான் சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுது. அப்ப அந்த உயரிய மகா வாக்கிய உபதேசத்தை உள்வாங்கி கொண்ட சாதகன் ஒரு முமுட்சு இந்த பாடத்திட்டத்தின் முடிந்த முடிவாக தன்னை அதுவாகவே பார்க்கின்ற அந்த உயரிய அறிவு பரிமாணத்திலே மனதை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுதுதான் அந்த மனம் தன்னுடைய தனித்துவத்தை இழக்கும். அப்ப நான் இன்னார் இன்ன ஜாதி, இந்த பிறவி, இந்த படிப்பு, இந்த பட்டம், என்னென்ன மனசுல ஏத்திட்டு இருக்கிறோமோ அதை பூரா இழந்த மறுவினாடி அது ஈஸ்வர மனமாக மாறும். ஏன்னா விஎஸ்டி மனதிலிருந்து சமஷ்டி மனமான காஸ்மிக் மைண்டாக மாறும். அப்ப காஸ்மிக் மைண்டுக்குள்ள போன உடனே எல்லாவற்றிலும் என்னை நான் காணுகின்ற பொழுதுதான் வள்ளலார் மாதிரி சொல்ல முடியும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு இல்லையா. ஒரு வாடிய பயிரை கண்ட போது நான் வாடினேன்னு ஏன் சொல்றாரு, அந்த பயிரிலையும் தான் இருப்பதாக உணர்கிறார். ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்தும் தன்னை காண்கிறார், தன்னை உணர்கிறார். அப்ப அவரு அந்த நிலையில தன்னை பார்க்கும் போது இங்கு எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன் அப்படின்னு பார்ப்பார். ஆனாலும் அந்த பார்க்கின்ற பார்வையில ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வரும்னா, அந்தந்த மனம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் படி வாழ்கின்றது. ஒரு மிருகம் அப்படித்தான் வாழும், ஒரு பறவை அப்படித்தான் வாழும், ஒரு புழு பூச்சி இப்படித்தான் வாழும், அப்ப அந்த மனிதன் அப்படித்தான் வாழ்வான் அப்படின்னு ஒரு மூன்றாவது மனிதனையும் பார்த்து விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டான். ஏன்னா தன்னுடைய பிரகாசம் அங்கு குன்றி காணப்படுகிறது. தூய அறிவாகிய ஆன்மாவாகிய என்னுடைய சுயம்பிரகாச வெளிச்சம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற மற்ற உடல்களிலே ஏற்றத்தாழ்வுகளுடன் ஏன் காணப்படுகின்றது என்றால், அவையவைகள் ஏற்றி வைத்து கொண்ட உடலையும் மனதையும் சார்ந்து இந்த மாறுபாடுகள் காணப்படுகின்றது என்ற புரிதலோடு இருக்கின்றவன் தான் இங்கு ஞானி. அவன்தான் ஜீவன் முக்தன், அவன்தான் விதேக முக்தன். அப்ப அப்படிப்பட்ட ஞானிக்கு இந்த உலகத்தை தரிசனம் பண்ணும்போது தன்னையே எல்லாவற்றிலும் காண்பான். ஆனால் தன்னுடைய அறிவு பிரகாசிக்கின்ற பிரகாசம் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு காணப்படுகிறது, ஏற்றத்தாழ்வுகளுடன் இருக்கின்றது. அது மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், புழு பூச்சிகள் முதல் கொண்டு தாவரங்கள் வரைக்கும் இருக்கட்டுமே, இந்த படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளிலுமே தன்னுடைய அறிவு பிரகாசித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்றான். ஆனால் அவைகள் ஏற்றத்தாழ்வுகளுடன் இருப்பதையும் ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப இங்கு எதன் மீதும் விருப்பு வெறுப்பு காட்டாமல் இருமைகளற்ற ஒருமைத்தன்மையில் இருக்கின்ற அத்வைத நிலைதான் இங்கு முடிந்த முடிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த நிலையில், அந்த நிஷ்டையில், தியானத்தில் நிற்கின்ற பிரம்ம நிஷ்டன் அவன்தான் ஞானி. அப்ப அந்த நிலைக்கு இங்கு வந்துவிட வேண்டும், அதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதை பற்றிதான் இப்ப அடுத்த சூத்திரத்துல சமாதியை பற்றி சொல்ல போகுது. அந்த நிலை என்னன்னு பார்ப்போம். 124, நிர்விகாரதயா விருத்தயா பிரம்மாகாரதயா புனகா விருத்தி விஸ்மரணம் சம்யக் சமாதிர் ஞான சன்னகா. இங்க 124 சமாதியை பற்றி பேசுறார். அட்டாங்க யோகத்தினுடைய 8வது நிலை சமாதி. இப்ப சமாதி அப்படின்னா நிறைய பேரு அறிவில்லாம புரிதல் இல்லாம எங்கேயோ எல்லாம் புதைக்கிற இடம் தான் சமாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அஜ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் சமாதினா இங்க எம்ஜிஆர் சமாதி, அறிஞர் அண்ணா சமாதி, கலைஞர் கருணாநிதி சமாதின்ட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த சமாதியை பத்தி இங்க சொல்றது இல்லை. இங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய சமாதி சமம் பிளஸ் ஆதி, சமம் கூட்டல் ஆதி ஈக்குவல் டு சமாதி. அப்ப இங்க ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எது எது, அதுதான் ஆன்மா அறிவு. ஆதினா அதுக்கு என்ன பேரு, அதுதான் இருந்தது, அது தவிர வேற எதுவுமே இல்லை, அதுதான் இருப்பு. ஏன்னா அது ஏன் இருப்புன்னு சாஸ்திரத்துல சொல்றோம், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆங்கில வார்த்தையில சொல்றோம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருப்பு, அந்த இருப்புனா அது மட்டுமே இருக்கிறது, அதுதான் பிரம்மம். அப்ப அதுதான் ஆதி, அதற்கு வந்து தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அது பிறக்கவும் இல்லை அது இறக்கவும் இல்லை, அது வருவதும் இல்லை அது போவதும் இல்லை. ஏன்னா அது மட்டுமே இருக்கிறது. இங்க வருவதும் போவதும் பிறப்பதும் இறப்பதும் எல்லாம் எது, மைண்டு தான். மைண்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது, வருது போகுது அனுபவம் ஆக்குது அப்புறம் மறைஞ்சி போகுது தூக்கத்துல காணாம போயிடுது அப்புறம் திருப்பி உடம்புக்குள்ள வருது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது மைண்டு. ஆனா இந்த மைண்டுக்குள்ள வர்றதே கிடையாது அறிவு. ஏன்னா அறிவை வந்து பிரகாசிக்குது, கண்ணாடியில பட்டு தன்னுடைய உருவம் பிரகாசிப்பது போல இங்கு அந்த அறிவின் அதிஷ்டானத்துல மனம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். அப்ப கண்ணாடியில பிரகாசிக்கின்ற என்னுடைய உருவம் வந்து இன்னொன்னு இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்க கூடாது, அது வந்து பிம்பம். அது மாதிரி கான்சியஸ்னஸ் ஆகிய அந்த தூய அறிவினுடைய பிம்பம் தான் இங்க மைண்டு. அதை புரிந்து கொண்டோம்னா இந்த மனம் தான் வருகிறது போகிறது. அப்ப கண்ணாடி முன்னாடி போய் நான் நிற்கும் போது என்னுடைய உருவம் வருகிறது போகிறது, ஆனால் வந்து போகின்ற இந்த உருவம் உண்மையான இல்ல, நான் இங்க இருக்கிறது தான் உண்மை, இதுதான் சாஸ்வதம், இதுதான் சத்தியம். அது மாதிரி பிரம்மமாகிய நான் மட்டுமே, தூய அறிவாகிய நான் மட்டுமே சத்தியம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், இந்த உடலாகவோ மனமாகவோ இந்த உலகமாகவோ நான் இல்லை, நான் தூய அறிவாக நிர்குணஸ்வரூபமாக இருக்கிறேன், எந்த குணங்களிலும் சம்பந்தப்படாத புருஷன், தூய அறிவு ஆன்மா அப்படின்னு எனக்கு பேர். அப்ப என்னை வந்து எதனோடும் ஒப்பிட முடியாது, அப்படிப்பட்ட ஆதி நான். அந்த ஆதியாகிய அந்த அறிவோடு இந்த மனம் போய் இணைப்பதுதான் இங்க சமாதி. அந்த ஆதியுடன் சமமாவது சமாதி. அப்ப இங்க மனசு வந்து அஜ்ஞானத்தினால தன்னை பிரிச்சு வச்சுக்கிச்சு. ஏன் பிரிச்சு வச்சுக்கிச்சு அப்படின்னா, இப்ப ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நான் நிக்கிறேன், கண்ணாடியில ஒரு பிம்பம் தெரியுது, ஆனா கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பத்துக்கு அங்க தன்னுணர்வு இல்லை, அதாவது அது தனித்துவப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு என்னுடைய இதுலயே இருந்துகிட்டு இருக்கு, என்னுடைய கண்ட்ரோல்லே இருக்குது. நான் இங்கே அசைகிறேன் அது அசையுது, நான் இங்கே கையை தூக்குறேன் அந்த கண்ணாடி இருக்கிற உருவம் கையை தூக்குது, நான் இங்கே குனிகிறேன் கண்ணாடி இருக்கிற உருவம் குனியுது. அப்போ என்னுடைய செயல்கள் அப்புறம் அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் பிரதிபிம்பித்து காட்டுது. அது வந்து ஒரு ஜடப்பொருளில் கண்ணாடியில் தெரியக்கூடிய ஒரு பிரதிபிம்பம், அது என்னுடைய அதிஷ்டானத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த புரிதலோட கான்சியஸ்னஸ் கிட்ட வரணும், அந்த பேரறிவு பேருணர்வு கிட்ட வரணும். அப்ப அந்த பேரறிவு பேர் உணர்வு தன்னுடைய அதிஷ்டானத்திலேயே பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கிற மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த பேருணர்வின் பிரகாசத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தன்னை தனித்துவப்படுத்திக்காது, அதுவும் அறிவும் ஒன்றுதான். அந்த அறிவினிடமிருந்து பிரிக்கவே முடியாது. காரணம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இப்போ பிரம்மத்தினுடைய சக்தியை பிரிக்க முடியாது, சிவத்திடமிருந்து சக்தியை பிரிக்க முடியாதுன்னு நிறைய தடவை உதாரணம் கொடுத்துட்டேன். அப்ப கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றவங்களை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு கான்சியஸ்னஸ்ங்கிறது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மைண்டு வரத்தான் செய்யும், அந்த ரிஃப்ளெக்ஷன் மைண்டு வரவே வராதுன்னு சொல்றவங்க பேச்ச கேட்காதீங்க. ஏன்னா ஆங்கில எழுத்தாளர்கள் தப்பு தப்பா சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்க சிவம்ன்றதா சக்தி இருக்கும், சக்தின்னா சிவம் இருக்கும், சிவத்தையும் சக்தியும் பிரிக்க முடியாதுன்னு நம்முடைய சனாதன தர்மம் உருவத்துல அவமானமா காட்டுது. அப்ப நம்ம அதை வந்து அருவத்துக்குள்ள போனா கான்சியஸ்னஸ்க்கு உருவம் இல்லை. ஆனா அந்த உருவமற்ற கான்சியஸ்னஸ் அந்த தூய அறிவு ஆன்மாவை உணர்வை மைண்டாக பார்க்கிறோம், ரிஃப்ளெக்ஷனை மைண்டாக பார்க்கிறோம். அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தன்னை தனித்துவப்படுத்திக்காம அந்த தூய உணர்வாக இருக்கிறோம், அதுதான் ஈஸ்வரத்தன்மை. ஆனா அது எப்ப வந்து புற விஷயங்களை ஏத்திக்குதோ, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை எப்ப ஏத்துது, இந்த உடலுக்குள்ள வரும்போது ஏத்துது. அப்போ அந்த பிரபஞ்ச மனமாக ஈஸ்வர தன்மையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது திருப்பி காஸ்மிக் மைண்ட்ல இருந்து இண்டிவிஜுவல் மைண்டா வருதுன்னா அங்கதான் பாடி உருவாகுது. அப்ப அந்த உடல் வந்து எப்படின்னா எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்டு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்கிற அந்த மனமானது அந்த அறிவினுடைய அத்தனை சக்தியும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டிருக்கிறதுனால இது தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நானுங்கிற அகங்காரத்துல போய் சிக்கிக்குது இந்த மைண்டு. அப்ப இந்த சிக்கலை தான் விடுவிக்கிறதுக்கு இங்க சாஸ்திரம் சொல்லி இந்த மனதை வந்து நீங்க அந்த தன்னுணர்வை தனித்துவத்தை புரிந்து கொண்டு அதை இழந்து விடுங்க, நீங்க நானுங்கிற அந்த ஈகோவை ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க, எல்லாமே பக்தியிலிருந்து இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. சரியா இல்ல தொடங்குற விஷயம் எதுக்காகன்னா ஃபர்ஸ்ட் அகங்காரத்தை விடுப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குத்தான் தொண்டு செய்யன்னு சொல்லுவாங்க. பக்தியில தொண்டு செய்ய ஏன் சொல்றாங்கன்னா அப்பதான் இந்த ஆணவம் குறையும். ஏன்னா நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஜமீன்தாரு, என்னுடைய இது என்ன தெரியுமா, நான் எப்படி பிறந்த தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கிற மைண்டுக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, கடவுள் முன்னாடி நீ சாதாரண ஆளு, அதனால நீ வந்து தொண்டு செய்ய அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஆள் ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலும் கீழே வேலைகளை செய்ய வச்சிடுவாங்க. கூட்டுறது, கழுவுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி கீழ் வேலைகளை தொண்டுகளா செய்யணும். அதுதான் சரியை நிலை. கோயில்ல வந்து உழவார பணிகள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, இந்த சைவ சித்தாந்திகள் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் எதுக்காகன்னா அகங்காரத்தை இழப்பதற்காக. அப்ப மனசு வந்து அந்த படிநிலையில அகங்காரத்தை ஃபர்ஸ்ட் இழக்க தொடங்கும். ஆனால் அது என்ன, அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இருக்கும், அப்புறம் வெளியே வந்து மீண்டும் எல்லா அக்கிரமும் பண்ணும். அப்ப அந்த மைண்ட் ஏன் வந்து அந்த அகங்காரத்தை முழுமையா இழக்க மாட்டேங்குதுன்னா புரிதல் வராதனால இழக்க மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம என்னதான் கோயிலுக்குள்ள போனாலும் பக்தி செஞ்சாலும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினாலும் அந்தந்த இடத்துல அந்த வேலையை செய்யும் மனசு, அப்புறம் வெளியே வந்து தன்னுடைய வேலையை காட்டும். கோயிலுக்குள்ள போற வரைக்கும் அமைதியா இருக்கும், கோயிலிருந்து வெளியே வந்தவனே ஆர்ப்பாட்டம் பண்ணும், தியானம் பண்ணும்போது அமைதியா இருக்கும், வெளியே வந்தவனே ஆர்ப்பாட்டம் பண்ணும். அப்ப டெம்பரரியா வந்து போற விஷயங்களே இங்க சொல்றதில்லை. இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா தற்காலிகமாக வந்து போற விஷயத்தை பத்தி பேசவே பேசாது. நீ தூய உணர்வாக மாறணும்னா அதுக்கு சில பாலிசி இருக்கு, டெக்னிக் இருக்கு, அதை நீங்க அப்ளை பண்ணணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் மன தூய்மை உண்டாகணும், அந்த தூய மனதிலே இந்த பாடத்திட்டங்கள் உள்ள போகணும். அப்ப அந்த மனதிற்கு ஒரு புரிதல் வரணும், மேம்பட்ட நிலைக்கு மனம் உயரணும். அப்படி உயரும் போது மட்டும்தான் அது தன்னை தெரிந்து கொள்ளும். அப்பதான் ஓ நான் வந்து அந்த அறிவா, நான் இவ்வளவு நாள் அறியாமையில மனமாக இருந்து கொண்டு நான் என்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நான் நான்கிற ஈகோவில் ஆடிக்கிட்டு இருந்தேனா, அப்ப இங்க என்னுடைய செயல் ஒன்றும் இல்லையா, எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நடக்குதா, அப்ப நான்கிற ஒருத்தங்க இல்லைன்னு தன்னை இழந்து விடுது பாத்தீங்களா, அந்த நிலையில அது காஸ்மிக் மைண்டா மாறும். அந்த தனிப்பட்ட மனம் வியஷ்டி மனம் சமஷ்டி மனமாக மாறும். அது எப்ப மாறும்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுடைய புரிதலுக்குள்ள வந்தா மட்டும்தான் மாறும், மற்ற வழிமுறைகள்ல மாறவே மாறாது. எல்லாருமே இந்த பாடத்திட்டத்துல வந்து இந்த ஞானத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் விடுதலையாக முடியும். வேற எங்கேயுமே விடுதலை ஆன மாதிரி சரித்திரமும் கிடையாது, சாஸ்திரமும் கிடையாது. நீங்க வேணா வேதாந்திகள் பாடத்தை விட்டுட்டு வேற சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயோ வைணவ சித்தாந்தத்துக்குள்ளேயோ கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த அடியாருக்கு அடியாராக இருக்கிறவர் கூட கடைசியில ஞானத்தை அடைந்து தான் விடுதலை ஆகியிருப்பாங்க, மோட்சத்தை அடைந்திருப்பார்கள். அப்ப எப்படி அவர்கள் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பாடிய பாடல்களே அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும். அப்ப அதை நம்ம பார்த்து புரிந்து கொள்ளணும். ஓ இவர்கள் ஞான நிலைக்கு வந்தாதான் இதெல்லாம் சொல்லவே முடியும், அப்ப பக்தியிலேயே சாதாரண நிலையில இருந்தால் அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு அப்பதான் புரியும். அதனால நாம நினைச்சிட்டு இருப்போம் இவங்க கீழ்நிலையில அப்படியே கடவுளுக்கு அடிமையாவே வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டாங்க போல் இருக்கு அந்த சாமியார்லாம் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. இங்க திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஞானத்துல வந்து அந்த முடிந்த முடிவாக தன்னை அனுபவமாக்கித்தான் அந்த நிலைக்கு அவங்க போனாங்க. திருநான சம்பந்தர் எல்லாருமே அப்படித்தான். அதனால நால்வர்கள் பத்தி பேசும்போதும் 63 நாயன்மார்களை பத்தி பேசினாலும் ஆழ்வார்களை பத்தி பேசினாலும் எல்லாருமே பார்ப்பதற்கு பக்தியில் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அந்த ஞானத்துல தான் அந்த முடிந்த முடிவை அவர்கள் அனுபவமாக்க முடியும். அதை தான் இங்க ஆதியோடு சமமாதல் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க 124 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா சமாதி என்பது தியானத்தின் முதிர்ந்த நிலை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பதஞ்சலி யோக சூத்திரமும் சொல்லுது. பதஞ்சலி யோக சூத்திரமும் சமாதியை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது இதுதான் சொல்லுது. இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய 3 பகுதிகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். 2 பகுதிகள் ஆடியோவில் இருக்கும், பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய சாதனா பாதம் சமாதி பாதம் அப்படின்ற ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும். அது ஆடியோவில் கேளுங்க, ரொம்ப யதார்த்தமான சப்ஜெக்ட் அது. அதை கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தெளிவு ஒரு புரிதல் வரும். பதஞ்சலி யோக சூத்திரம் கேட்க பாருங்க, அதில் வந்து எல்லாத்தையும் உடைச்சிடுவார் பதஞ்சலி முனிவர். அந்த நிலைக்கு அடுத்தது அந்த மாறாத பிரம்மத்தை தன்னில் தன்மயமாய் தன்னுடைய தனித்துவத்தை புரிந்து கொண்ட எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் நிலைத்து இருந்து கொண்டு நான் தியானிக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல், அதாவது நான் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் எதையோ நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சொரூபத்திலேயே நின்று கொண்டிருக்கின்ற நிலைத்தான் இங்கு சமாதி என்று கூறப்படுகிறது. அப்ப சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி என்ற நிலையிலே அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே நிலைத்திருப்பது தான் இங்கு சமாதி நிலை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் இந்த 124வது ஸ்லோகம் சொல்ல வருகின்ற விஷயம். அடுத்தது 125. ஏவம் சாக்ருத் ஆனந்தம் தாவத் சாது சமப்யசே வசியோ யாவத் சீனாத் பும்சகா பிரயுக்த சன் பவேத் ஸ்வயம். இப்போ நிதித்தியாசனம் எதுவரை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலாக இந்த ஸ்லோகத்திலே விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்போ நிதித்தியாசனம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சாஸ்திரத்தினுடைய மூன்று முக்கிய நிலைப்பாடுகள் சிரவணம் கேட்டல், மனநம் கேட்ட விஷயங்களை பற்றிய ஒரு தெளிவை அடைதல், அவ்வாறு தெளிவை அடைந்து தான் புரிந்து கொண்ட அந்த நிலைப்பாட்டிலே நிலையாக நிற்பது தான் நிதித்தியாசனம். அப்போ அந்த நிதித்தியாசனம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கு ஏதாவது செய்யறதுக்கு காலம் இருக்கா, ஒரு டியூரேஷன் இருக்கா, இவ்வளவு வருஷம் தான் செய்யணும் அல்லது இவ்வளவு நாட்கள் தான் செய்யணும் இல்லை இவ்வளவு மாசம் செய்யணும் இல்லது இத்தனை மணி நேரம் செய்யணும் ஏதாவது இருக்கான்னா, அது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நிதித்தியாசனத்தை செய்கின்ற சாதகனுக்கு ஞானத்தினுடைய பலனை அனுபவத்திற்கு கொண்டு வரும்போது உடனடியாக எப்போது ஞான விருத்தியானது பலனை கொடுக்கின்றதோ அதுவரை இந்த நிதித்தியாசன சாதனத்தை நன்கு முயற்சியுடன் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த 125வது ஸ்லோகத்தில். அப்ப இங்க நிதித்தியாசனம்ங்கிற சாதனம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சிரவணம் பண்ணி இந்த சாஸ்திர விஷயங்களே ஃபர்ஸ்ட் நம்முடைய மனசு கேட்குது, உள்ள வந்து பாடத்தை எல்லாம் புரிஞ்சுக்குது உள்வாங்கிக்குது, அப்புறம் அதில் நிறைய சந்தேகங்களை கேட்குது, இது எப்படிங்க அது எப்படிங்கன்னு சந்தேகத்தை கேட்குது, அதுக்கு உண்டான தெளிவை வந்து குரு மூலமா கேட்டு புரிஞ்சுக்குது. புரிஞ்ச உடனே அப்ப அந்த குரு என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து நான் சொல்ற ஒரே விஷயம்தான்ப்பா தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் எப்படி அதுவாகவே இருக்கிறேன்னு சிஷ்யன் கேள்வி கேட்கறதுக்கு எல்லா விளக்கமும் அவர் கொடுத்துட்டாரு. அப்ப இப்ப சிஷ்யனுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிடுச்சு, ஓ நல்ல தெளிவுக்கு வந்துட்டேன், நல்ல புரிதல் கொண்டேன், நான் அதுவாகத்தான் இருக்கிறேங்கிறதுல நல்ல கிளியரா இருக்கிறேன், அப்ப நான் அதுதான் அப்படின்ட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அவன் நிக்கணும் இல்லையா. அப்படி நின்னா தானே அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்படி அவன் நிற்பதற்காக புரிந்து கொண்டு நிற்பதற்கான முயற்சியை மேற்கொள்வான். ஆனா அந்த முயற்சி எப்படி இருக்கும்னா திருப்பி திருப்பி சறுக்குவான், சறுக்கி திருப்பி உலக விஷயத்துக்குள்ள போவான், பிரச்சனையில ஏற்படுத்திக்குவான், சண்டைக்கு வந்தா கோவப்படுவான், அப்படியே உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டே இருப்பான். அப்ப அவனுக்கு அந்த பாடம் சொல்லி கொடுத்தது புரியும், ஏன் நான் திருப்பி விவகாரத்துக்குள்ள போறேன், அப்ப நான் திருப்பி இதுலயே சிக்கிட்டு இருக்கிறேன், அப்ப நான் திருப்பி இன்னும் அந்த பாடத்தை வந்து பரோட்ச நனமா தான் வச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் புரிதல் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அது உணர ஆரம்பிப்பான். அப்படி உணர ஆரம்பிச்சு அந்த ஞான விருத்தியானது எப்பொழுது பலனை கொடுக்கும்னா, இந்த மாதிரி அவன் தன்னுடைய அனுபவங்களை உள்வாங்கி உள்வாங்கி தான் செய்கின்றது தவறுன்னு உணர்ந்து உணர்ந்து ஒரு காலத்துல எல்லாவற்றையும் விட்டுடுவான். இது எல்லாம் மனதனுடைய சேஷ்டை, இந்த மனசு பண்ற அழிச்சாட்டியங்கள் எத்தனையும், அப்ப இதுல போய் நம்ம சிக்கக்கூடாது, நான் அந்த தூய அறிவு ஆன்மா, அப்ப நான் இதை வந்து சாட்சியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். அப்ப இங்க ஒரு விஷயத்த செய்வதும் அதாவது அனுபவிப்பவனும் அதை அனுபவிக்கப்படும் பொருளாகவும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே நடந்துட்டு இருக்குங்கும் போது இங்கு நான் தான் இருக்கிறேன், அறிவாக நான் மட்டும்தான் இருக்கிறேன், அப்ப இங்க அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் மனசுதான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அதெல்லாம். அப்ப அறிபவனாகிய மனம் அறியப்படும் பொருள்களில் இருக்கின்ற நாட்டத்தினாலே அது விவகாரத்தை பண்ணி கொண்டிருக்குது. அப்ப அது வியாபகாரிக சத்தியத்துல இருப்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றானோ, அந்த முமுட்சு எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றானோ, அப்பொழுது அவன் ஞானியாகி விடுகிறான். அவன் உணர்ந்து கொண்ட மறுவினாடிதான் அவன் வந்து நிதித்தியாசன நிலையில முழுமை அடைகிறான். அப்பதான் அவன் ஓ இதெல்லாம் வந்து மனதனுடைய சேஷ்டை, மனம் வந்து தன்னுடைய அனுபவத்துக்காக அனுபவிக்கப்படும் பொருட்களை உண்டாக்கி கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனமும் அந்த மனதினால் உண்டாக்கப்பட்ட அனுபவங்களும் என்னை சாராது, என்னுடைய அதிஷ்டானத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது என்ற தெளிவு வந்துவிட வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் நான் ஏற்கனவே கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, இப்போ வானத்திலே சூரியன் இருக்குது, அந்த சூரியன் வருவதனால்தான் இங்க பூமியில வந்து தாமரைப்பு மலருது, விவசாயம் நடைபெறுகிறது, பறவைகள் எல்லாம் இறை தேடி பறக்கின்றன. அப்ப இங்க பூமியில எத்தனை காரியங்கள் நடக்குது, எல்லாம் சூரியன் வந்த உடனே நடக்குது. அப்ப சூரியன் வந்த உடனே நடக்குதுங்கிறதுக்காக சூரியன் ஏதாவது நேரடியா வந்து இதெல்லாம் செய்ய சொல்லி ஏதாவது ஆர்டர் கொடுத்தாரா, இல்ல சூரியன் வந்து இந்த காரியத்துக்குள்ள ஈடுபட்டாரா? அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. சூரியன் சூரியன் பாட்டு இருக்கிறாரு, ஆனா இத்தனை விவகாரங்களும் இந்த பூமிக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சூரியன் இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்ப அது மாதிரி இங்க அந்த அறிவு இருக்கிறதுனால இத்தனை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துட்டா நாம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அறிவின் அதிஷ்டானத்துல நடக்குது, ஆனா அந்த அறிவாகிய எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த தூய்மையான அந்த நிலைப்பாட்டிற்கு, தன்னுடைய சுரூபத்திற்கு, தன்னுடைய யதார்த்தத்திற்கு திரும்பி விடுவான். அவன் தான் ஞானி. அதாவது மைண்டா இருந்தவன் அந்த தனித்துவத்தை இழந்து அந்த அறிவாக மாறி விடுகின்றான். அந்த நிலைப்பாடு தான் இங்க பலனை கொடுக்கக்கூடிய நிலை, நிதித்தியாசனத்துடைய முடிந்த முடிவு. அப்போ அந்த நிலை ஒரு ஸ்டேஜ்ல வரும், எல்லாருக்குமே வரும். இந்த பாடத்துல படித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே வரும். ஆனா இந்த பாடத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, போனா வராது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதோ, அல்லது எல்லாம் புரிஞ்சு போச்சு நான் இந்த பாடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றதோலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து இந்த டச்சில் இருந்துகிட்டே இருந்தா தான் மனசு வந்து கொஞ்ச நாளைக்கு நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பாவல பண்ணோம், அப்புறம் திடீர்னு உலக விவகாரத்துக்குள்ள போய் தன்னை அதுல ஈடுபடுத்திக்கும். ஏன்னா மனசனுடைய இயல்பு அப்படிதான், ஒரு இடத்துல அது சும்மா இருக்காது, அது வந்து இப்படியும் நம்மளை ஏமாத்தும் அப்படியும் ஏமாத்தும், தன்னை ஞானி மாதிரி காட்டிக்கும், அப்புறம் உடனே அஜ்ஞானத்துக்குள்ள போய் அந்த காரியங்கள்ல ஈடுபடும், அப்புறம் சமாதானப்படுத்திக்கும். இது வந்து உடல் செய்து மனசு செய்து அந்த அறிவு செய்யறது இல்லை அப்படின்ட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கும். ஆனா அப்படி சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா இந்த மனசு அதிகமா பாதிக்கப்படும். அப்ப பாதிக்கப்படும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த பாதிக்கப்படுதுன்னா எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு துக்கமோ ஒரு சந்தோஷமோ வருது இல்லையா, அதுதான் இருமைகள்னு சொல்றோம். அதாவது இங்க இருமைகளுக்கு வந்து மனசுக்கு இருக்குது இல்லையா, மனம் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டா அழுவோம், ஒரு பர்த்டே வந்தா சிரிக்கும் கொண்டாடும். அப்ப இந்த மைண்டு வந்து ரெண்டு விஷயங்களுக்குள்ள மாறி மாறி தான் இருக்கும். அப்ப இங்க பர்த்டே வந்த உடனே ரொம்ப கொண்டாட்டமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு துடிக்கிறதும், தனக்கு வேண்டியவர்கள் இறந்து போயிட்ட உடனே ஐயோயோன்னு கதறதும் இந்த மனதனுடைய இயல்பு. ஆனா இந்த இயல்பு வந்து ஞானிகள் இடத்துல சமமா இருக்கும். ஞான நிலைக்கு வந்து தன்னுடைய அந்த அதிஷ்டானத்தை, அந்த ஆன்மாவை, தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய சுயத்தை அனுபவமாக்கி கொண்ட ஞானிகள் இதன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இங்க வந்து பர்த்டே வந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, மரணம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன். அப்படியே ரமண மகரிஷி கிட்ட இரண்டாவது உலக போர் நடந்தப்போ நேரில் போய் கேட்டாங்க, இப்படி வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க நீங்க சும்மாவே இருக்கீங்களேன்னா, நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது இங்க ஓடுறதெல்லாம் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாக்குறதுனால நான் இதுல பாதிக்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப அது மாதிரிதான் நாமளும் இருக்கணும். அந்த ஞானத்தன்மைக்குள்ள வந்துட்டா இந்த உலகத்துல எல்லா விவகாரங்களும் இருக்கும். அப்ப நமக்கு மூன்று சத்தியங்கள் இங்க உலகத்துல நடக்கும், வியாபகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். இந்த மூன்று சத்தியத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது அந்த தூய அறிவாய் ஆன்மாவாய் நான் இருப்பின்ற உண்மை நிலை. பிராதிபாசிக சத்தியம் என்பது கனவு நிலை. வியாபகாரிக சத்தியம் என்பது நனவு நிலை. அப்ப இந்த உலகத்துல விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நனவு நிலையும் கனவு நிலையும் உண்மை இல்லை, ஆனா நான் இருக்கின்றேன் என்ற தன்னுணர்வு நிலை மட்டும்தான் பாரமார்த்திக சத்தியம் மட்டும்தான் உண்மை. அப்ப அந்த நிலையில ஞானி இருப்பான், அவனுக்கு இங்க எதுவும் செய்வதற்கில்லை, செயலில் செயலற்ற தன்மையில் இருப்பான். அந்த நிலை வருகின்ற போது இந்த நிதித்தியாசன சாதனத்தை முடிந்த முடிவாக பார்க்கப்படுகிறது. அது வரைக்கும் இந்த நிதித்தியாசனத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். நிதித்தியாசனம்னா என்ன, அந்த தியானம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்னுணர்விலே நிற்பதற்கான அந்த தியானத்தை தான் செய்ய வேண்டும். வேற எந்த புதுசு புதுசா தியானத்தெல்லாம் இங்க செய்து பழகக்கூடாது, அது செட் ஆகாது. அடுத்தது 126 சொல்றார், தத சாதன நிர்முக்தகா சித்தோ பவதி யோகிராட் தத் ஸ்வரூபம் ந சைக்கசிய விசையோ மனசோகிராம். இங்க 126ல ஞான நிஷ்டைக்காக நிதித்தியாசன சாதகன் அதன் பலனை அடைந்து விட்ட பிறகு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறான். இந்த சாதனத்தின் மூலம் அவன் முக்தனாக மாறிவிடுகின்றான், முக்தனாக உயர்ந்து விடுகின்றான். அந்த ஞானியினுடைய நிலையை சொல்லால் வார்த்தைகளால் விளக்கவே முடியாது, அதை மனதினாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. இதுதான் முடிந்த முடிவு. அப்ப இங்க இந்த இடத்துல இந்த 126வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் ஒரு நிதித்தியாசன சாதகனுடைய முடிந்த முடிவை சொல்றார். நிதித்தியாசன சாதகன்னா யாரு? இந்த சாஸ்திரத்தை கேட்டு சிரவணம் செய்து, சிரவணம்னா கேட்டு மனனம் செய்து, கேட்ட விஷயங்களிலே ஒரு தெளிவை அடைந்து இரண்டு விஷயங்களையும் ஃபுல்ஃபில் ஆயிடுவான். நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டான், அந்த விஷயங்கள்லேருந்து தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டான், நல்ல ஒரு தெளிவுக்கு வந்து விட்டான், தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்டான். ஆனால் இது பரோட்ச ஞானமாக அவனிடத்தில் இருக்குது. அந்த நிலையிலே அவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்பதாக பாவித்து கொண்டாவது இருப்பான். நான் பிரம்மம், நான் பிரம்மம்ட்டு அப்படியே பாவித்து கொண்டு இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த பார்வையிலேயே பார்ப்பான். ஓ, இந்த காரியத்தை செய்வது இந்த மனசு, அந்த காரியத்தை அனுபவமாக்குவது இந்த மனசு, அப்ப நானோ தூய அறிவு, எனக்கு இதுல சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாவனையிலேயாவது இருப்பான் ஆரம்பத்துல முமுட்சு. அப்ப அந்த பாவனையில இருந்து கொண்டு இந்த விஷயத்தை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க நாளாக நாளாக என்ன நடக்கும்னா அது அப்படியே அனுபவமாகும். அந்த பாவனையே அவனுக்கு வந்து அனுபவமாகும். ஏன்னா மனம் வந்து நல்லா புரிஞ்சுக்கும், ஓ இதெல்லாம் மனதனுடைய சேஷ்ட, மனதனுடைய சேஷ்டங்கிறத அறிவு உள்வாங்க 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 அந்த மனமே தன்னுடைய உயர் பரிமாண நிலையாகிய அறிவு நிலைக்கு அங்க போயிடுது. அவ்வளவுதான், இங்க மைண்டு வந்து தன்னுடைய தனித்துவத்தை இழந்து அந்த கான்சியஸ்னஸா மாறிடுது. ஏன்னா கான்சியஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மைண்டுன்னு சொன்னதுனால அந்த ரிஃப்ளெக்ஷனே இல்லாம போய் அதனுடைய ரியாலிட்டியை வெளிப்பட்டுடுது. அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி. அப்ப அந்த நிலையில இங்கு சாஸ்திரம் நம்மை சுட்டி காட்டுது. எப்படி அந்த உயர்ந்த ஞானியினுடைய நிலை இருக்கும்னா, அந்த ஞான நிஷ்டைக்கு வந்த நிதித்தியாசன சாதகன் அதன் பலனை அடைந்து விட்ட பிறகு அதிலிருந்து அவன் முழுமையாக விடுபட்டு விடுகின்றான். இந்த சாதனத்தின் மூலம் அவன் முக்தனாகவும் உயர்ந்து விடுகின்றான். அந்த ஞானியினுடைய நிலையை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, மனதாலும் புரிந்து கொள்ள முடியாது. யாரால? மற்றவர்களால. அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொரூபத்திலே, தன்னுடைய சுயத்திலே நின்று கொண்டிருப்பான். அவனுக்கு தெரியும் நான் அதுவா தான் இருக்கிறேன்ட்டு, ஏன்னா எல்லாவற்றிலும் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எதிரில் இருக்கிற ஒரு செல்போன்ல இருந்து ஜடப்பொருட்கள் இருந்து உயிர் பொருட்கள் வரைக்கும் தன்னை பார்ப்பான். தன்னுடைய அறிவு பிரகாசம் மாறி மாறி பிரகாசிப்பதையும் பார்ப்பான். எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான். ஏன் இந்த செல்போன் இப்படி மந்தமா உட்காந்துட்டு இருக்குது, இது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு செல்போனை திட்டவும் மாட்டான். அந்தால் என்ன இவ்வளவு படிச்சுட்டு முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு அவனை குறை சொல்லவும் மாட்டான். ஏன்னா அது ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி தான் பிரதிபிம்பிக்கும். அது அவரவருடைய மனதை சார்ந்தது, அவருடைய உடலை சார்ந்தது. அப்ப செல்போனுங்கிற ஒரு கருவிக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கிறதுனால அது இவ்வளவுதான் பிரகாசிக்கும். அந்த மிருகம் அவ்வளவுதான் பிரகாசிக்கும் அறிவை. அந்த மனிதனும் அவ்வளவுதான் பிரகாசிக்க முடியுது. அவன் என்ன மனித உடல்ல இருக்கிறான், ஆனாலும் அந்த தூய அறிவை முழுமையாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி இல்லாதவனாக இருக்கிறான். என்ன காரணம், ஏன் அவனிடத்தில் அந்த சக்தி இல்லை அப்படின்னு பார்த்தா, அவனுடைய மனம் ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ணங்கள் தான் காரணம். ஏன்னா அவன் மனதுல வந்து புற விஷயங்களை நாட்டத்தை அதிக காட்டி தேவையற்ற விஷய சுகங்களை அதிகமாக உள்வாங்கி அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்ற அந்த அஜ்ஞானிக்கு இந்த ஞான விஷயங்கள் உள்ள போகாது. ஏனென்றால் ஏற்கனவே அவனுக்கு டம்ளர் நிறைய தண்ணி இருக்குது, அதில் போய் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நமக்கு சொம்பளை மொண்டு ஊற்றுனோம்னா வழிஞ்சு போகும். டம்ளரில் வந்து நிறைய வேண்டிய அவசியம் இல்லாமல் வழிஞ்சு போகும். அப்போ இங்கே எப்போ வந்து இந்த விஷயம் உள்ளே போகும்னா, எம்டி டம்ளராக வரும்போது தான். இங்கே நம்ம சொம்பளை ஒரு சொம்பு தண்ணியை மொண்டு ஊற்றுனோம்னா அந்த டம்ளரில் நிறையும். அப்போ தான் இந்த பாடத்திட்டம் உள்ளே போகும். அப்போ இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே வருகின்ற சாதகர்கள் வந்து முமுட்சுவாக வரணும். மோட்சத்தின் மீது ஆசை வைத்து அந்த மூச்சு எப்படி வரணும், தலையில நெருப்பு பிடிச்சிக்கிட்டா அந்த நெருப்பை அணைப்பதற்கு நல்ல தண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான், டிச்சு தண்ணியா இருந்தாலும் ஓடி போய் குதிச்சு அதை உடனடியாக அமைச்சிக்கணும்னு பார்ப்பான், நெருப்பை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்ப்பான். அந்த ஒரு வேகம் இருக்கணும், அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும், அந்த ஒரு பற்றற்ற நிலையில வரணும். அதுதான் கைவல்லி நவநீதன் சொல்லும், வெயிலில் துடித்த புழு போல். ஒரு புழுவை தூக்கி நீங்க வெயிலில் போட்டீங்கன்னா அப்படியே துடிக்கும் பாவம், பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அப்படியே துடிக்கும் உயிர் விடுறதுக்கு. அப்ப அந்த துடிப்பை பார்த்தா எப்படி இருக்குது, அந்த நிலையில இந்த பாடத்திட்டத்துக்கு வரணுங்கிறது சாஸ்திரம். அதாவது எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இது மட்டும்தான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகம். இதை நான் புரிந்து கொண்டு என்னுடைய சொரூபத்துக்கு நான் திரும்பணும், நான் வந்த வேலையை முடிக்கணும், இந்த பிறவியை முடிக்கணும், இத்தனை பிறவி நான் எடுத்தது போதும், புல்லா புழுவாய் பல் மிருகமாய் பறவையா பாம்பாய் நான் இத்தனை ஜீவராசிகளா வாழ்ந்து இந்த பிறவி எடுத்து இந்த மனித பிறவியில வந்து நான் அடைந்ததெல்லாம் போதும், இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் தோற்ற மாயை. அப்ப இந்த மனசுதான் இத்தனையும் உருவாக்கி கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இது புரிந்து போன பிறகு இங்கு அடைவதற்கு ஒன்றும் இல்லை, அனுபவத்திற்கும் ஒன்றும் இல்லை, இருப்பது ஒன்றே, அதுவே தூய அறிவு ஆன்மா, அதுவே நான் அப்படிங்கிற தன்னுணர்வில் தன்மயமாய் மாறிவிடுகின்ற நிலையே தான் தேடி வர வேண்டும். அதுதான் இங்க முடிந்த முடிவு. அப்படிப்பட்டவர் மீண்டும் பிறக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு மைண்ட் இல்லை, ஆசைகள் இல்லை, உலக விவகாரங்கள் உண்மை இல்லை. அப்ப எதை அவர் விரும்புவார், இங்க உலக விவகாரம் உண்மையாக இருந்தால் தானே நான் இப்படி போகணும், அவனை மாதிரி ஆகணும், அந்த வேலையை செய்யணும், இதை பண்ணணும், எதையாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிட்டு மனசு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்க எதுவும் உண்மை இல்லைன்னு தெரிந்த பிறகு இந்த உடலும் மனதிற்கும் அப்பாற்பட்ட தூய அறிவாக மாறிவிட்டவருக்கு இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை, இருப்பது நான் மட்டுமே. அப்ப என்னுடைய யதார்த்தத்தில் என்னுடைய சத்தியத்திலே இந்த உலகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற தெளிவில் அந்த ஆத்ம திருப்தியில அந்த ஆனந்தத்திலே அந்த ஆன்மாவிலே தன்னுடைய சுரூபத்திலே இருக்கின்ற உயர்ந்த ஞானிக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அவன்தான் ஜீவன் முக்தன் விவேக முக்தன் என்பதாக இங்கு சாஸ்திரம் எல்லாம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த ஞானியினுடைய நிலையை வார்த்தைகளால் விளக்க முடியாது, மற்றவர்களால் மனதினாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இங்க சொல்லி முடிக்கிறார் இந்த 126வது ஸ்லோகத்திலே. அந்த ஞானியை பற்றி மிக தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார், ஏன்னா அந்த ஞான நிலைக்கு நம்ம வரணும். இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த அபரோட்ச அனுபூதி பாடத்துல ஒரு நல்ல தெளிவு வந்துடணும், புரியலன்னா மீண்டும் மீண்டும் இந்த பாடத்தை கேட்கணும். அப்ப எந்த இடத்துல நமக்கு அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு புரியலன்னா அதுக்கு உண்டான கேள்வியை நீங்க இதே டெலிகிராம்ல கொடுத்தீங்கன்னா பதில் கொடுப்பேன், புரிந்து கொள்ளுங்க. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி சாஸ்திர விஷயங்கள்ல தொடர்ந்து டச்சில் இருந்தா தான் மனசு வந்து விடுபடும், இல்லைன்னா நீங்க ஏதாவது புரிஞ்சு போச்சுன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு நாலு நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அஞ்சாவது நாள் விவகாரத்துக்குள்ள போயிடும் மனசு, ஏன்னா அது வந்து அப்படிதான் மனதனுடைய இயல்பு, அதை மாற்றவே முடியாது. அப்ப நம்ம எப்போ விடணும் இதை, அதான் சொல்லிட்டார் போன ஸ்லோகத்துல தெளிவா சொல்லிட்டார், அந்த நிதித்தியாசனம் செய்கின்ற சாதகனுக்கு ஞானத்தினுடைய பலனை அனுபவத்திற்கு கொண்டு வரும்போது உடனடியாக எப்போது ஞான விருத்தியானது பலனை கொடுக்கின்றதோ அதுவரை அவன் நிதித்தியாசன நிலையிலே முயற்சித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்றார். அப்ப அந்த நிதித்தியாசன நிலையிலே நாம நிலை பெற்று நிற்பதற்கான முயற்சியில் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோங்கிற புரிதலோடு பயணம் பண்ணுங்க. நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்காம நான் அந்த பிரம்மம் ஆயிட்டேன்னு நினைங்க. ஞானிங்கிறது கூட ஒரு செகண்டரி தான், ஏன்னா இங்க ஒன்று தான் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு போன சாதகனை நம்ம ஞானியா பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அவன் அந்த முமுட்சு நிலையிலிருந்து ஞான நிலைக்கு வந்திருக்கிறதுனால அவனை ஞானின்னு சொல்றோம், அவரை வந்து அறிவின் உயர் பரிமாணத்துல பார்க்கிறோம். ஆனா அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் தன்னை ஞானின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான், ஏன்னா ஞானின்னு சொல்றதே ஒரு இன்னொரு விஷயம் தான், இன்னொருத்தர் இருக்கிறாங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா. அப்ப அதனால இங்க ஞானி இங்க வந்து பிரம்மமாக இருக்கிறான், அந்த தூய அறிவாய் மாறிவிட்டான், அதனாலதான் அவனுக்கு ஞானின்னே பேரு. ஞானின்னா என்ன, அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த ஆன்மா அப்படின்னு பேரு. அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவன் இருக்கிறான். அப்ப அவனுக்கு வார்த்தைகள் இல்லை சொல்வதற்கு, தன்னை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. தன்னுடைய சுயத்திலே, தன்னுடைய சுயம்பிரகாச நிலையிலே அந்த ஆதியாக, அந்த அறிவாக, அந்த ஆன்மாவாக, அந்த உணர்வாக, அந்த ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஒளிங்கிறது அந்த அறிவு ஒளி, அப்படி புரிந்து கொள்ளணும். உடனே ஏதோ நெருப்பு மாதிரி இருக்கும், கற்பூரம் மாதிரி இருக்கும்லாம் கற்பனைக்கு போயிடக்கூடாது, அந்த அறிவு ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொன்னார். நாம் ஏதோ வெளியே ஒரு தீபத்தை வச்சு வழிபாடு பண்றதல்ல இங்க ஜோதி, அது அப்படி பார்த்தா சூரியனையே வழிபாடு பண்ணலாம், எதுக்கு, அது இயற்கையாவது இருக்குது, இங்க செயற்கையா உருவாக்கக்கூடிய ஒரு தீபத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு வருஷம் வருஷம் வேற ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு கூட்டம் அலம் மோதிக்கிட்டு எதுக்கு அதெல்லாம். நீங்க ஜோதியை வழிபாடு பண்றதுன்னா சூரியனை வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க சௌரம் அப்படிங்கிற ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். சன்மார்க்கத்துல சொன்ன இல்லையா, சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் கானாபத்தியம் சௌரம் அப்படின்னா சூரிய வழிபாடு. அப்ப அந்த ஜோதியை வழிபட்டவர்கள்லாம் இருந்தார்கள். அது இயற்கை ஜோதி. இங்கு வந்து நாம உருவாக்குறது செயற்கை ஜோதி. அப்ப இங்க ஜோதியில் இறைவன் இல்லை, அவன் அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதினா அறிவு ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கிளியரன்ஸ்க்கு வந்துருங்க. இப்ப இந்த புரிதலுக்கு தான் ஞானம், ஞானியின் பேரு. அது வரைக்கும் இப்ப முடிச்சிருக்கார். இப்ப 126 ஞானியினுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டார். அவனுடைய நிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்றும் கூறிவிட்டார். மற்றவர்கள் மனதினாலும் அவனை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப யாரும் அவனை கம்பேர் பண்ணவே முடியாது. அவரவர்கள் எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம். ஞானிக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஒருத்தர் ஞானியை பார்த்து இவன் மாதிரி மோசமான ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. ஆஹா, இவரை போல அவர் உயர்ந்த ஞானி இல்லைன்னு புகழ்ந்தாலும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவர் அந்த உடம்புலயே இல்லை. அவர் இவன் உடம்பை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அந்த நிலைக்கு நம்ம உயர வேண்டும். ஆக இன்றைய வகுப்பை 126 ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளைய வகுப்புல 127 தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.